கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் நான் சிவஞானம் நமசிவாயம், ஒகிய தமிழ் வித்யாலயத்தின் சமூக விஞ்ஞான ஆசிரியர். ஆம் மாணவர்களே, இன்றைய வரலாறு பாடத்தில் தரம் 11 இரண்டாம் பாட அலகான இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி நிலைநாட்டல் என்ற பாடப்பரப்பில் சில பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம். இப்பாடப்பரப்பு தொடர்பான விடயங்களை கடந்த ஒளிபரப்பின் போதும் நாம் பார்த்தோம். அதாவது இப்பாடப்பரப்பில் பிரித்தானியரின் இலங்கை வருகை தொடக்கம், 1815 பிரித்தானியர் கண்டியை கைப்பற்றி கண்டி உடன்படிக்கை மேற்கொண்டது வரையான விடயங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் பிரித்தானியர் ஆட்சிக்கு எதிராக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்களே, பிரித்தானிய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் 2 இடம்பெற்றது. முதலாவது 1818 இடம்பெற்ற முதலாவது சுதந்திர போராட்டம், இரண்டாவது 1848 இடம்பெற்ற இரண்டாவது சுதந்திர போராட்டம். இவ்விரண்டு போராட்டங்களுக்குரிய காரணங்கள், அப்போராட்டத்தினுடைய விளைவுகள், அப்போராட்டம் தோல்வியடைந்தமைக்குரிய காரணங்களை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பிரித்தானியருடைய இலங்கை வருகையானது 1762 இடம்பெற்றது. ஜோன் பைப்பர்ஸ் தலைமையிலான குழு இலங்கைக்கு வருகை தந்து கண்டி அரசனான கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கனை சந்தித்தனர். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது தூதுக்குழுவானது 1782 ஹியூ பொயிட் தலைமையிலான குழுவினர் கண்டி அரசனாக இருந்த ராஜாதி ராஜசிங்கனை சந்தித்தனர். அதனைத் தொடர்ந்து மூன்றாவது தூதுக்குழுவானது 1795 ரோபர்ட் என்ட்ரூஸ் தலைமையிலான குழு கண்டி அரசனான ராஜாதி ராஜசிங்கனை சந்தித்தனர். 1796 உள்ளாந்தரிடமிருந்து பிரித்தானியர் இலங்கையின் கரையோரத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டதோடு கரையோர பகுதியினுடைய நிர்வாக பொறுப்பினை கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிடம் ஒப்படைத்தனர். அது வர்த்தக கம்பெனியினுடைய ஆட்சி அல்லது சென்னை ஆட்சி எனப்பட்டது. அவ்வாட்சிக்கு எதிரான கிளர்ச்சியானது 1797 இடம்பெற்றது. அக்கிளர்ச்சி தொடர்பாக ஆய்வில் ஈடுபடுவதற்காக அல்லது அக்கிளர்ச்சிக்கான காரணங்களை ஆராய்வதற்காக மியூரன் தலைமையிலான குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்து 1797 ஆண்டு இடம்பெற்ற கிளர்ச்சிக்குரிய காரணங்களை கண்டறிந்து அதற்கான சில சிபாரிசுகளை முன்வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இலங்கையினுடைய கரையோர பகுதியினுடைய நிர்வாகத்தினை பிரித்தானிய அரசும் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் இணைந்து மேற்கொண்டது. அதனை நாம் இரட்டை ஆட்சி என்போம். அதனைத் தொடர்ந்து 1802 ஆண்டு பிரித்தானிய அரசானது இரட்டை ஆட்சியினை முடிவுக்கு கொண்டு வந்து இலங்கையை தன்னுடைய குடியேற்ற இலங்கையை தன்னுடைய முடிக்குரிய குடியேற்ற நாடாக ஆக்கிக் கொண்டது. அதனைத் தொடர்ந்து 1803 ஆண்டு இலங்கையின் முதலாவது ஆங்கிலேய ஆளுநராக இருந்த பிரெட்ரிக் நோத் கண்டி மீதான படையெடுப்பினை மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக 1805 ஆண்டு மாணவர்கள் 1803 ஆண்டு பிரெட்ரிக் நோத் தலைமையிலான கண்டி படையெடுப்பானது தோல்வி அடைந்தது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1805 ஆண்டளவில் இலங்கையின் புதிய ஆளுநராக தோமஸ் மெய்ட்லண்ட் நியமிக்கப்பட்டார். அவருடைய காலத்தில் கண்டியினுடைய கலநிலையை அறிந்து கொள்வதற்காக ஆளுநர் தோமஸ் மெய்ட்லண்ட் அவர்களால் ஜோன் டொய்லி நியமிக்கப்பட்டு கண்டி தொடர்பான பல்வேறு விடயங்களையும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொண்டார். அத்தோடு இலங்கையின் மிகச்சிறந்த பிரித்தானிய நிர்வாகியாக பார்க்கக்கூடிய ஒருவராகவும் ஆளுநர் தோமஸ் மெய்ட்லண்ட் காணப்படுகின்றார் என்பதையும் மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அதனைத் தொடர்ந்து 1812 ஆண்டளவில் புதிய ஆளுநராக ராபர்ட் பிரவுன்ரிக் நியமிக்கப்பட்டார். அவருடைய நியமனத்தின் பின்னர் கண்டியின் பலவீனமான சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொண்ட ஆளுநர் ஆங்கிலேயர் கண்டியினுடைய பலவீனமான நிலையினை பயன்படுத்திக் கொண்ட ஆங்கிலேயர்கள் 1815 ஆண்டு கண்டியை கைப்பற்றிக் கொண்டதோடு கண்டி மகுள் மண்டபத்தில் 1815 12 வாசகங்களைக் கொண்ட ஒப்பந்தத்தினையும் மேற்கொண்டனர். இது வரலாற்றில் கண்டி உடன்படிக்கை எனப்பட்டது. இதுவரையான விடயங்களையே நாம் கடந்த பாட அலகின் போது விரிவாக பார்த்தோம். கண்டி ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டதன் பின்னர் 3 வருடங்கள் செல்வதற்குள் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் அதிருப்தியடைந்த இலங்கையின் சுதேசிகள் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க முற்பட்டனர். அந்த வகையில் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிரான முதலாவது போராட்டம் 1818 ஆண்டு இடம்பெற்றது. வரலாற்றில் இதனை முதலாவது சுதந்திர போராட்டம் என்போம். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான முதலாவது போராட்டம் 1818 ஆண்டு இடம்பெற்றது. இதனை வரலாற்றில் முதலாவது சுதந்திர போராட்டம் என்போம். இப்போராட்டமானது 1817 ஆண்டு செப்டம்பர் தொடக்கம் 1818 அக்டோபர் வரை நிலவியதாக வரலாற்று மூலாதாரங்கள் குறிப்பிடுகின்றது. கண்டியில் நிலவிய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மக்கள் ஆயுதபாணியாக கிளர்த்தெழுந்த ஒரு போராட்டமாக இது வரலாற்றில் பார்க்கப்படுகின்றது. ஆங்கிலேயர் ஆட்சி உருவாகி 3 ஆண்டுகள் செல்வதற்கிடையில் அவ்வாட்சியில் ஏற்பட்ட கடும் வெறுப்பால் இப்போராட்டமானது உருவானதாக கொள்ளப்படுகின்றது. எனவே இப்போராட்டத்திற்குரிய காரணங்கள் யாவை என நோக்குவோமானால், முதலாவது காரணமாக, அதாவது 1818 முதலாவது சுதந்திர போராட்டத்திற்குரிய காரணங்கள், 1818 இடம்பெற்ற முதலாவது சுதந்திர போராட்டத்திற்குரிய காரணங்கள், முதலாவது காரணம் பொதுமக்கள் வெறுப்படைந்தமை. பொதுமக்கள் வெறுப்படைந்தமை, அதாவது 1815 தொடர்ந்து இதுவரை சுதந்திரத்தை அனுபவித்த இலங்கையின் சுதேசிகள் தங்களுடைய சுதந்திரத்தன்மையை இழந்தமை தொடர்பில் வேதனை அடைந்தனர். இதுவரை சுதந்திர வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டிருந்த சுதேசிகள் அந்நியரிடம் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்தமை தொடர்பாக வேதனை அடைந்தனர். அத்தோடு கண்ணுக்கு புலப்படாத அரசனை தங்களுடைய அரசனாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராகவும் இருக்கவில்லை. அத்தோடு தங்களுடைய குறைகளை சொல்லி தங்களுக்கு நிவாரணங்களை வழங்கக்கூடிய, தங்களுடைய கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு ஆட்சியாளனை மக்கள் விரும்பினர். எனவே மன்னன் இல்லை என்ற மனவேதனை அவர்களை வாட்டியது. அத்தோடு அந்நியர் ஆட்சியின் ஊடாக தங்களுடைய கலாசாரமும் சம்பிரதாய நடவடிக்கைகளும் பாதிப்படைகின்றது என்ற பயமும் மக்களிடையே தோற்றம் பெற்றது. இதனால் ஆங்கிலேயருடைய ஆட்சி தொடர்பில் மக்கள் வெறுப்படைந்தனர். இதுவும் முதலாவது சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு முக்கியமான காரணியாக மாறியது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரணமானது பௌத்த பிக்குகள் புறக்கணிக்கப்பட்டமை. ஆங்கிலேயருடைய ஆட்சியில் பௌத்த பிக்குகள் புறக்கணிக்கப்பட்டமை, அதாவது கண்டி உடன்படிக்கையின் போது அவ்வுடன்படிக்கையின் 5வது வாசகத்தில் பௌத்த சமயத்தையும் பாதுகாப்பதோடு பிக்குகளுக்கு உரிய மரியாதை வழங்குவதாகவும் விகாரைகள் மற்றும் கோயில்களை பாதுகாப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. எனினும் ஒப்பந்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் இச்செயற்பாடுகளை ஆங்கிலேயர் முன்னெடுக்க தவறினர். இவர்களுடைய சமய அனுஷ்டானங்களின் போது மன்னன் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தமையை பௌத்த குருமார்கள் விரும்பினர். எனினும் இவர்களுடைய தற்போதைய அரசன் இவர்களுடைய நாட்டை சார்ந்தவர் இல்லை, அவர் பிரித்தானிய நாட்டை சார்ந்தவர். எனவே அரசன் இல்லை என்ற வேதனை இவர்களுக்கும் இலங்கையினுடைய பிக்குகளுக்கும் காணப்பட்டது. அத்தோடு ஆங்கிலேயருடைய ஆட்சியில் தமக்கு மன்னனுடைய ஆட்சியில் கிடைத்தளவான மதிப்பு, கௌரவம், தானங்கள் கிடைக்கவில்லை என்பதையும் பௌத்த பிக்குகள் உணர்ந்திருந்தன. இதனால் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் பௌத்த பிக்குகள் புறக்கணிக்கப்பட்டமையும் இந்த முதலாவது சுதந்திர போராட்டத்துக்கான மற்றொரு காரணியாக உருவெடுத்தது. மேலும் கண்டி பிரதானிகளினுடைய அதிருப்தி, கண்டி பிரதானிகள் ஆங்கிலேயரினுடைய ஆட்சியில் அதிருப்தி அடைந்தமை. இதற்குரிய காரணம், ஆங்கிலேயருடைய ஆட்சியில் பிரதானிகள் இதுவரை காலமும் அனுபவித்த அதிகாரம் மற்றும் சமூக நிலைமையும் அல்லது இவர்களுக்குரிய சமூக அந்தஸ்தும் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் கிடைக்கப் பெறாமை. அத்தோடு இலங்கையில் கண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் பிரதானிகளுக்கு சம்பிரதாய பூர்வமாக கிடைத்த வருமானங்கள் பாதிக்கப்பட்டமை. இது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு கிடைத்த வருமானங்கள் நீக்கப்பட்டது. தூர பிரதேசங்களின் குறுநில மன்னர்கள் போல் அனுபவித்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டமை. மன்னனுடைய காட்சியில் தூர பிரதேசங்களினுடைய நிர்வாகிகளாக பிரதானிகள் செயற்பட்டனர். அவ்வாறான நிலையும் ஆங்கிலேயருடைய ஆட்சி கால பகுதிகளில் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை போன்ற காரணங்களால் கண்டி பிரதானிகள் அதிருப்தி தங்களுடைய அதிருப்தியினை வெளிப்படுத்தினர். அத்தோடு அடுத்த காரணியானது ஆட்சி உரிமை கோரி போலி ஆட்சியாளன் ஒருவன் வெளிப்பட்டமை. அதாவது 1817 ஜூலை மாதத்தில் கதிர்காம மகோற்சவ திருவிழா முடிவு தினத்தில் வில்பே என்ற போலியாளன் தன்னை நாயக்க வம்ச துரைசாமி என கூறி வெள்ளச பிரதேசத்திலிருந்து வெளிப்பட்டான். அதாவது நாயக்க வம்ச உறவினன் என்று வில்பே துரைசாமி என்ற பெயருடன் வெளிப்பட்டான். அரசன் இல்லை என்ற வேதனையுற்றிருந்த மக்களுக்கு புதிய ஒரு அரசன் கிடைத்து விட்டான் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே அவருக்கு மக்கள் ஆதரவை வழங்க முற்பட்டனர். கொகும்புரே ரட்டேரால, பூட்டாவே ரட்டேரால போன்ற பிராந்திய தலைவர்கள் வேடர்களின் உதவியுடன் அரசுரிமை பெறுவதற்கு மக்களை ஒன்று திரட்டினர். அதாவது வில்பே என்ற துரைசாமிக்கு ஆட்சி உரிமையினை பெற்றுத் தருவதற்கு கொகும்புரே ரட்டேரால, பூட்டாவே ரட்டேரால போன்ற தலைவர்கள் மக்களை ஒன்று திரட்டினர். எனினும் பிற்காலத்தில் இவ்வாட்சியாளன் போலியானவன் என்பதை மக்களிடையே பிரச்சாரமாக ஆங்கிலேயர் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு கபடிபொல திசாவையின் தலைமை போராட்டத்துக்குரிய மற்றொரு காரணம் கபடிபொல திசாவையின் தலைமை. அதாவது இதனை ஊவா வெள்ளச கிளர்ச்சி எனவும் கூறலாம். ஊவா வெள்ளச கிளர்ச்சி என்பது ஊவா வெள்ளச பகுதிக்கு பதவி நிலையில் மடிகே முகாந்திரம் பதவியானது பொதுவாக சிங்களவர்களுக்கே வழங்கப்படும். எனினும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போது மடிகே முகாந்திரம் பதவியானது ஹஜ்ஜு மரிக்கார் என்ற முஸ்லீம் ஒருவருக்கு வழங்கப்பட்டது. இதனை ஊவா மக்கள் வெகுவாக எதிர்த்தனர். எனவே இச்சந்தர்ப்பத்தில் இந்த கிளர்ச்சியாளர்களால் ஹஜ்ஜு மரிக்கார் கொல்லப்படுகின்றார். அதனைத் தொடர்ந்து அதனை மேற்பார்வை செய்ய சென்ற பதுளை அரச அதிபர் மக்களால் கொல்லப்படுகின்றார். இதனையே வரலாற்றில் ஊவா வெள்ளச கிளர்ச்சி என்போம். அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக ஊவா மக்கள் ஒன்று திரண்டமையானது ஊவா வெள்ளச கிளர்ச்சி என்று குறிப்பிடப்படுகின்றது. மற்றும் அத்தோடு முதலாவது சுதந்திர போராட்டத்திற்குரிய உடனடி காரணமாகவும் இது பார்க்கப்படுகின்றது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த காரணியாக நாம் பார்ப்பது கபடிபொல திசாவின் தலைமை. அதாவது ஊவாவில் வில்பேயை கைது செய்வதற்கு சென்ற அஜ்ஜுமரிக்காரையும் பதுளை அரச அதிபராக இருந்த டக்ளஸ் வில்சனும் அங்குள்ள மக்களால் கொல்லப்படுகின்றார். எனவே நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பிரித்தானியர் கபடிபொல திசாவை தலைமையிலான ஒரு குழுவை ஊவா பகுதிக்கு அனுப்பி வைக்கின்றனர். இவ்வாறு ஊவா பகுதிக்கு சென்ற கபடிபொல திசாவை ஊவா பகுதிக்கு அதாவது ஊவாவில் இடம்பெற்ற கிளர்ச்சிக்கு தலைமை பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு கிளர்ச்சியாளர்கள் பக்கம் இணைந்து கொள்கின்றார். இது கிளர்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, அந்த வகையில் முதலாவது சுதந்திர போராட்டத்துக்குரிய காரணங்கள் ஒன்று பொதுமக்கள் வெறுப்படைந்தமை, அதாவது பொதுமக்கள் சுதந்திரத்தை இழந்தமையும் அரசன் இல்லாமை பற்றிய மனவேதனையும், இரண்டாவது பௌத்த பிக்குகள் புறக்கணிக்கப்பட்டமை, சமய கலாசார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் உருவானமை என இதனை கூறலாம். மூன்றாவது மலைநாட்டு பிரதானிகளுக்கு ஏற்பட்ட தாக்கம். நான்காவது காரணி ஊவா வெல்லச கிளர்ச்சி. ஐந்தாவது காரணி சிம்மாசனத்திற்கு உரிமை கூறி பில்பே துரைசாமி என்ற ஒருவன் வெளிப்பட்டமை. இக்காரணங்கள் முதலாவது சுதந்திர போராட்டத்துக்குரிய காரணங்களாக கொள்ளப்படுகின்றது. எனவே இப்போராட்டமானது ஊவா பகுதிகளில் ஏற்பட்டு இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் இந்த போராட்டம் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்றதன் காரணமாக இது ஊவா வெல்லச கிளர்ச்சி எனப்படுகின்றது. இப்போராட்டத்தின் போக்கு எனும் போது கபடி போல இப்போராட்டத்திற்கு தலைமை தாங்கியதனால் பிரதானிகளினுடைய ஆதரவு இப்போராட்டத்திற்கு அதிகரிக்கின்றது. கெப்படிபோல திசாவை கிளர்ச்சியாளர்களினுடைய பக்கம் இணைந்து கொண்டு கிளர்ச்சிக்கு தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அத்தோடு இக்கிளர்ச்சியானது தும்பரை, ஹேவாகெட, ஏழுகோரளை, ஹரிஸ்பத்துவ, மாத்தளை, சப்ரகமுவின் ஒரு பகுதியான நுவரகலாவிய முதலிய பகுதிகளில் இக்கிளர்ச்சியானது படிப்படியாக இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து கண்டி மாவட்டத்தினுடைய மூன்று கோரளை, நான்கு கோரளை, உடுநுவர, யட்டினுவர தவிர்த்த ஏனைய பகுதிகளும் இக்கழகத்தில் பங்கு கொள்கின்ற ஒரு வாய்ப்பும் ஏற்படுகின்றது. அத்தோடு இக்கிளர்ச்சியாளர்கள் புனித தந்தத்தாதுவை கைப்பற்றிக் கொண்டனர். அதாவது புனித தந்தத்தாதுவானது அரசுரிமையாக கொள்ளப்படுகின்றது. எனவே புனித தந்தத்தாதுவினை யார் வைத்திருக்கின்றார்களோ அவர்களே ஆட்சிக்கு உரித்தாளர்கள் என்பது வரலாற்று நியதி. எனவே அந்த அடிப்படையில் புனித தந்தத்தாதுவை கிளர்ச்சியாளர்கள் பெற்றுக்கொண்டமையானது அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவை வெகுவாக அளித்தது. 1818 ஜனவரியில் வெள்ளசையில் கழகம் பரவியது. எனவே ஊவாவின் காலநிலை மாற்றமானது பிரித்தானியருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அத்தோடு ஏற்கனவே கண்டிய மக்களினுடைய கொரில்லா போர் முறைகள் என்பனவும் கண்டிய மக்களுக்கு ஆரம்பத்தில் பல்வேறு சிக்கல்களை தோற்றுவித்தது. எனினும் முடிவாக இப்போராட்டமானது பிரித்தானியருடைய கடுமையான அடக்குமுறையின் காரணமாக சுதேசிகளுக்கு மிகப்பெரிய தோல்வியினை தந்தது. 1818 ஆண்டு முதலாவது சுதந்திர போராட்டமானது இலங்கையின் சுதேசிய மக்களுக்கு தோல்வியை தரக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் இப்போராட்டமானது தோல்வி அடைந்தமைக்குரிய காரணங்களாக ஆங்கிலேயர் கையாண்ட கடுமையான அடக்குமுறை என்பது இப்போராட்டம் சுதேசிகளுக்கு தோல்வியை தந்தமைக்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக கொள்ளப்படுகின்றது. இவர்கள் இராணுவ சட்டத்தை பிரயோகித்து மார்ஷலோ எனப்படும் இராணுவ சட்டத்தின் ஊடாகவும் பால்நில கொள்கையின் ஊடாகவும் நிலத்தை பாலடைய செய்தல், பால்நில கொள்கை என்பது நிலத்தை பாலடைய செய்தல், இதனூடாகவும் இவ்வாறான கடுமையான அடக்குமுறையினூடாக ஆங்கிலேயர் இப்போராட்டத்தை வெற்றி கொண்டனர். அதாவது இப்போராட்டம் சுதேசிகளுக்கு தோல்வியை தந்ததற்குரிய ஒரு காரணி ஆங்கிலேயர் கையாண்ட கடுமையான அடக்குமுறை. இரண்டாவது காரணி போராட்டம் முறையாக திட்டமிடப்படாமை. சுதேசிகளால் இப்போராட்டமானது முறையாக திட்டமிடப்படவில்லை என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இக்கிளர்ச்சியானது முழுமையாக திட்டமிடப்பட்டு சமகாலத்தில் ஏற்பட்டிருந்தால் சில சந்தர்ப்பங்களில் சுதேசிகளுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கலாம். அத்தோடு இப்போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர்களிடையே காணப்பட்ட முரண்பாடுகளும் இப்போராட்டமானது சுதேசிய மக்களுக்கு தோல்வியை தந்ததாக அமைந்தது. மற்றொரு காரணியாக நீண்டகால போராட்டத்துக்கு தேவையான ஆயுதங்களோ வளங்களோ கண்டிய மக்களிடம் காணப்படவில்லை. போராட்டத்துக்குரிய வளங்களோ ஆயுதங்களோ கண்டிய மக்களிடம் காணப்படவில்லை. இது போராட்டத்தை தொடர்ச்சியாக அவர்கள் முன்னெடுத்துச் செல்வதற்கு முடியாமல் போனது. அத்தோடு ஆங்கிலேயர் மிக பலமான ஆயுதங்களை தம் வசம் வைத்திருந்தமை சுதேசிகளை இலகுவாக அடக்குவதற்கு அவர்களுக்கு முடிந்தது. அத்தோடு ஆட்சி உரிமை கோரிய துரைசாமி அரசுரிமையற்ற போலியானவன் என்ற தெரிய வந்தமை, அதாவது போராட்டத்தில் அரசனாக குறிப்பிடப்பட்டவர் ஆட்சியுரிமை கோரிய துரைசாமியானவர் உண்மையான துரைசாமி அல்ல எனவும் போலியான வில்பே பிரதேசத்தைச் சேர்ந்த பிக்கு எனவும் வெளிக்கொணர்ந்தமை, இது தொடர்பான பிரச்சாரத்தை ஆங்கிலேயர் முன்னெடுத்திருந்தமை என வரலாறுகள் குறிப்பிடுகின்றது. அத்தோடு மொல்லிகொட மகா அதிகாரம் ஆங்கிலேயர் பக்கம் சார்ந்திருந்தமை, இதுவும் சுதேசிகளுக்கு தோல்வியை தந்தமைக்குரிய ஒரு காரணமாக கொள்ளப்படுகின்றது. அத்தோடு அரசுரிமைக்குரிய ஆவணமாக கருதக்கூடிய புனித தந்தத்தாதுவை ஆங்கிலேயர் கைப்பற்றிக் கொண்டமை, இவையே முதலாவது சுதந்திர போராட்டம் சுதேசிகளுக்கு தோல்வியை தந்தமைக்குரிய காரணங்களாக கொள்ளப்படுகின்றது. உண்டு ஆங்கிலேயர் கையாண்ட கடுமையான அடக்குமுறை கொள்கை, இரண்டாவது போராட்டம் ஒழுங்கான முறையில் திட்டமிடப்படாமை, மூன்றாவது நீண்டகால போராட்டத்திற்கு தேவையான வளங்களோ ஆயுதங்களோ கண்டியரிடம் காணப்படாமை, நான்காவது ஆட்சியுரிமை கோரிய துரைசாமி அரசுரிமையற்ற போலியானவன் என்று தெரிய வந்தமை, மொல்லிகொட அதிகாரம் ஆங்கிலேயர் பக்கம் சார்ந்தமை, அத்தோடு இறுதி காரணம் தந்தத்தாதுவை பிரித்தானியர் கைப்பற்றிக் கொண்டமை. இவைதான் முதலாவது சுதந்திர போராட்டமானது சுதேசிய மக்களுக்கு தோல்வியை கொடுத்தமைக்குரிய காரணங்கள். அத்தோடு இப்போராட்டத்தில் தலைவர்களாக மொனரவில கெப்படிபொல, மடுகல்ல திசாவை, கிவுலுகெதர முகட்டால, பூட்டாவே ரட்டேரால, திம்புலாகல திசாவை, இரண்டாம் பிலிமந்தலாவ அதிகாரம் ஆகியோர் போராட்ட தலைவர்களாக கொல்லப்படுகின்றனர். சுதேசிய போராட்ட தலைவர்களாக மொனரவில கெப்படிபொல, மடுகல்ல திசாவை, கிவுலுகெதர முகட்டால, பூட்டாவே ரட்டேரால, திம்புலாகல திசாவை, இரண்டாம் பிலிமந்தலாவ அதிகாரம் ஆகியோர் இலங்கையின் முதலாவது சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை வகித்தவர்களாக கொல்லப்படுகின்றனர். இறுதியாக முதலாவது சுதந்திர போராட்டத்தின் விளைவுகள், ஆங்கிலேயர் இப்போராட்டத்தில் வெற்றி பெற்றனர், போராட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர், இப்போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர், அத்தோடு எகலபொல, கெப்படிபொல, மடுகல்ல போன்ற தலைவர்கள் மலைநாட்டின் சுதந்திரத்திற்காக உயிரை தியாகம் செய்தனர், எகலபொல, கெப்படிபொல, மடுகல்ல போன்ற தலைவர்கள் மலைநாட்டின் சுதந்திரத்திற்காக உயிரை தியாகம் செய்தனர், போராட்ட தலைவர்கள் பலர் நாடுகடத்தப்பட்டமை, போராட்ட தலைவர்கள் பலர் நாடுகடத்தப்பட்டனர், குறிப்பாக எகலபொல உட்பட சில தலைவர்கள் நாடுகடத்தப்பட்டனர், அரசுக்கு ஆதரவாக செயற்பட்ட மொல்லிகொட எக்னலிகொட போன்றவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது, அரசுக்கு ஆதரவாக செயற்பட்ட மொல்லிகொட எக்னலிகொட போன்ற தலைவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது. அடுத்த விளைவாக 1818 நவம்பர் 21 திகதி கண்டி பிரகடனம் வெளியிடப்பட்டு கண்டியினுடைய முழுமையான அதிகாரமும் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு உட்பட்டதாக மாற்றம் பெற்றது. கண்டியின் முழுமையான ஆட்சி 1818 நவம்பர் மாதம் இடம்பெற்ற கண்டி உடன்படிக்கையின் பிரகாரம் முழுமையாக ஆங்கிலேயருக்கு உரித்தானது. ஆமாணவர்களே, முதலாம் சுதந்திர போராட்டத்திற்குரிய காரணங்கள், அப்போராட்டம் தோல்வியடைந்தமைக்குரிய காரணங்கள், அப்போராட்டத்தினுடைய போக்குகள் மற்றும் அதன் விளைவுகள், போராட்டத்திற்கு தலைமை வகித்தவர்கள் போன்ற விடயங்களை பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாவது சுதந்திர போராட்டம் தொடர்பான சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். 1848 ஆண்டு இடம்பெற்ற இரண்டாம் சுதந்திர போராட்டமானது விவசாய கிளர்ச்சி, மாத்தளை கழகம் என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. இவ்விரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு விவசாயிகள் கிளர்ச்சி மற்றும் மாத்தளை கழகம் என குறிப்பிடலாம். இப்போராட்டத்திற்குரிய காரணிகளாக முதலாவது காரணி கோல்புரூக் சீர்திருத்தத்தின் செல்வாக்கு, இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்குரிய காரணி. ஒன்று, கோல்புரூக் சீர்திருத்தத்தின் செல்வாக்கு. இரண்டாவது காரணி ஆளுநர் டொரிங்டனின் புதிய வரி கொள்கை, ஆமாணவர்களே, கோல்புரூக் சீர்திருத்தமானது எவ்வகையில் இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு வழிவகுத்தது என்ற விடயத்தினை சற்று விரிவாக நோக்குவோமானால், கோல்புரூக் சீர்திருத்தத்தின் ஊடாக அரசினுடைய நிலக்கொள்கை, அதாவது அரசினுடைய நிலமானது தனியாருக்கும் விற்பனை செய்யலாம் என்ற வகையிலான சில சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படுகின்றது. அந்த வகையில் அரசினுடைய நிலக்கொள்கையால் மக்கள் அவல நிலைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதாவது சுதேசிய மக்கள் தங்களுடைய விவசாய காணிகளை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. காரணம், தொடர்ச்சியாக பரம்பரையாக நிலத்தை பயன்படுத்தி கொண்டிருந்த மக்கள் அந்த நிலத்துக்குரிய சட்டரீதியான ஆவணங்கள் இவர்களிடம் இல்லாமையினால் தங்களுடைய நிலத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணம் 1840 ஆண்டு கொண்டுவரப்பட்ட தரிசு நிலச்சட்டம். 1840 ஆண்டு கொண்டுவரப்பட்ட தரிசு நிலச்சட்டம், அதாவது 30 வருட காணி உரிமையை உறுதிப்படுத்த முடியாத காணிகள் அனைத்தும் அரசினால் பறிமுதல் செய்யப்பட்டு அவை மிக குறைந்த விலையில் வெளிநாட்டு ஐரோப்பிய முதலீட்டாளர்களுக்கு விற்கப்பட்டது. பெருந்தோட்ட பயிற்சிகையினை ஊக்குவிப்பதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் சுதேசிய விவசாயிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இரண்டாவது காரணி கோல்புரூக் சீர்திருத்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தத்தினால் கிராம சபைகள் செயலற்று போனமை, அதாவது பாரம்பரியமாக இலங்கையில் இருந்த கிராமிய சபை முறைகளானது கோல்புரூக் சீர்திருத்தத்தின் ஊடாக நீக்கப்பட்டது. இதனால் கிராமங்களினுடைய குளங்கள், அணைக்கட்டுகள், கால்வாய்கள் அவற்றினுடைய பராமரிப்பு தடைப்பட்டதோடு இராஜகாரிய முறையினுடைய ஒழிப்பானது கிராம சபைகளினுடைய உழைப்பை பெற்றுக்கொள்வதையும் தடை செய்தது. அத்தோடு கிராம சபைகளினுடைய நீதித்துறை அதிகாரம் ஒழிக்கப்பட்டமையினால் மக்கள் சிறிய பிரச்சினைகளையும் நீதிமன்றம் சென்று தீர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதும் ஒரு முக்கியமான காரணியாகும். அத்தோடு கோல்புரூக் சீர்திருத்தத்தின் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நீதிமன்ற முறையானது மக்களுக்கு பல்வேறு இன்னல்களை தரக்கூடியதாகவும் பல்வேறு செலவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் காணப்பட்டது. அடுத்த காரணியாக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்பு விலகிச் சென்றமை, கோல்புரூக் சீர்திருத்தத்தின் விளைவினூடாக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்பு அல்லது அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளிகள் அதிகரித்து சென்றது. இதுவும் இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்குரிய ஒரு காரணியாக கொள்ளப்படுகின்றது. கோல்புருக் சீர்திருத்தத்தினுடைய விளைவாக அரசின் நிலக்கொள்கை, கிராம சபைகள் செயலற்று போனமை, புதிய நீதிமன்ற முறைமை, அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்பில் ஏற்பட்ட விரிசல் அல்லது தொடர்புகள் குறைந்தமை போன்ற காரணிகளை கோல்புருக் சீர்திருத்தமானது விளைவித்தது. எனவே இந்த கோல்புருக் சீர்திருத்தத்தினுடைய விளைவுகளானது இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டது. மேலும் இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்குரிய உடனடி காரணமாக கொள்ளப்படுவது ஆளுநர் டொரிங்டனின் புதிய வரி கொள்கை ஆகும். இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்குரிய உடனடி காரணமாக கொள்ளப்படுவது ஆளுநர் டொரிங்டனின் புதிய வரி கொள்கை ஆகும். அதாவது கோப்பி விலையினுடைய வீழ்ச்சியின் காரணமாக அரசின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக அக்கால ஆங்கிலேய ஆளுநர் டொரிங்டன் புதிய வரிகளை விதிக்கின்றார். முத்திரை வரி, வண்டி வரி, படகு வரி, கடை வரி, துப்பாக்கி வரி, நாய் வரி, நபர் வரி என பல வரிகள் விதிக்கின்றார். எனவே இவ்வரிகளுக்கு பொதுமக்கள் வெகுவாக எதிர்ப்பினை வெளிக்காட்டுகின்றனர். இவற்றுள் துப்பாக்கி வரி, நாய் வரி, நபர் வரி போன்ற வரிகளுக்கு கடுமையான எதிர்ப்பு மக்களிடையே ஏற்படுகின்றது. இக்காரணத்தினால் மக்கள் பிரித்தானிய ஆட்சியின் மீது மிகப்பெரிய வெறுப்படைகின்றனர். இது போராட்டமாக வடிவெடுக்கின்றது. எனவே இப்போராட்டமானது இரண்டாவது சுதந்திர போராட்டமாக வரலாற்றில் கொள்ளப்படுகின்றது. இப்போராட்டத்தினுடைய இயல்புகளாக பதுளையில் திரண்ட விவசாயிகள் துப்பாக்கி வரிக்கு எதிர்ப்பை தெரிவித்து அரசு அதிபரின் முன் துப்பாக்கிகளை நிலத்தில் அடித்து உடைத்தனர். அதாவது பதுளை அரசாங்க அதிபர் அல்லது கச்சேரியில் முன் ஒன்று திரண்ட மக்கள் வரிக்கு துப்பாக்கி வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அத்துப்பாக்கிகளை கச்சேரியின் முன் போட்டு உடைக்கின்றனர். இவ்வாறான ஒரு நிலை கண்டி கச்சேரிக்கு அண்மையிலும் ஏறக்குறைய 4000 பேரளவில் வரி எதிர்ப்பு ஊர்வலம் நடத்த முயன்றனர். இவ்வாறான சூழ்நிலையின் காரணமாக இப்போராட்டமானது முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே இப்போராட்டமும் இலங்கையின் சுதேசிகளுக்கு தோல்வியை தரக்கூடிய ஒன்றாகவே காணப்பட்டது. இப்போராட்டம் தோல்வியடைந்தமைக்குரிய காரணங்களாக போராட்டம் உரிய முறையில் ஒழுங்குபடுத்தப்படாமை, போராட்ட தலைவர்களினுடைய அனுபவமின்மை மற்றும் ஆங்கிலேயரின் கடுமையான அடக்குமுறை போன்ற காரணங்களினால் இப்போராட்டமானது சுதேசிகளுக்கு தோல்வியை தரக்கூடியதாக இருந்தது. எனினும் இப்போராட்டத்தின் விளைவாக புதிய வரிமுறைகள் நீக்கப்பட்டதோடு குறிப்பாக கடைவரி, நாய் வரி, நபர் வரி போன்ற வரிகள் நீக்கப்பட்டதோடு ஆளுநர் டொரிங்டன் பிரித்தானியாவுக்கு அழைக்கப்பட்டு புதிய ஆளுநர் நியமிக்கப்பட்டார். அத்தோடு பௌத்த சமயம் தொடர்பாகவும் ஆராய முற்பட்டனர். மேலும் சுதேசிய விவசாயத்தின் மீதும் ஆங்கிலேயர் கவனம் செலுத்த ஆரம்பித்தனர். இது இப்போராட்டத்தினுடைய விளைவாக கொள்ளப்படுகின்றது. மேலும் இப்போராட்டத்திற்கு தலைமை வகித்தோர் வீரபுரான் அப்பு, கொங்காலி குடபண்டா, குடாபுலத்தேரர் போன்றோர் இப்போராட்டத்திற்கு தலைமை வகித்தவர்களாக கொள்ளப்படுகின்றனர். இப்போராட்டமானது கொழும்பு, கண்டி, காலி, பதுளை, வாரியபுல, மாத்தளை, குருணாகலை, தம்புள்ளை போன்ற இடங்களில் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் இலங்கையினுடைய ஆங்கிலேயர் ஆட்சி காலப்பகுதியில் இலங்கையில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக இடம்பெற்ற இரண்டு போராட்டங்கள் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். ஒன்று முதலாவது சுதந்திர போராட்டம். அப்போராட்டத்திற்குரிய காரணங்கள், அப்போராட்டத்தின் தோல்விக்கான காரணங்கள், அப்போராட்டத்தின் விளைவுகள் தொடர்பான விடயத்தினையும், 1848 ஆண்டு இடம்பெற்ற இரண்டாவது சுதந்திர போராட்டம், அப்போராட்டத்திற்குரிய காரணங்கள், போராட்டத்திற்கு தலைமை வகித்தோர், போராட்டம் தோல்வியடைந்தமைக்குரிய காரணம், அதற்கான விளைவுகள் தொடர்பான விடயங்களையும் பார்த்தோம். இவை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் மாணவர்களினுடைய கற்றல் நடவடிக்கைகளுக்கு மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்கு உதவியாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் இரண்டு வினாக்கள் உங்களுக்கு வினவப்படுகின்றது. இவ்வினாக்களுக்குரிய விடையினை SMS வாயிலாக 077-16-55-675 என்ற இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். முதலாவது வினா, ஊவாவெல்லச பகுதிக்கு மடிகே முகாந்திரராக நியமிக்கப்பட்டவர் யார்? முதலாவது வினா, ஊவாவெல்லச பகுதிக்கு மடிகே முகாந்திரராக நியமிக்கப்பட்டவர் யார்? இரண்டாவது வினா, 1848 இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கான உடனடி காரணம் யாது? 1848 இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கான உடனடி காரணம் யாது? மேற்கூறிய இரண்டு வினாக்களுக்குரிய விடைகளை 077-16-55-675 என்ற இலக்கத்திற்கு SMS வாயிலாக அனுப்பி வையுங்கள். ஆமாணவர்களே, இன்றைய பாடமானது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு வரலாறு பாடத்தின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் வரலாறு பாட ஆசான் சிவஞானம். நமசிவாய். நன்றி.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.